ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருட்பயன், தலைப்பு 2 அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
இவ்வாறு முப்பொருள்களுள்ளே தலைமை பொருளாக ஒப்புயர்வற்ற ஓங்கிய பொருளாக விளங்கக்கூடிய பதிப்பொருளை பற்றி விளக்கிய ஆசிரியர் இனி 2 அதிகாரத்திலே எதனை எடுத்துக்கொள்கின்றார் என்றால், இந்த பதிப்பொருளுக்கு அடிமையாக விளங்கக்கூடிய உயிர்களை பற்றி விளக்குவதற்கு 2 அதிகாரத்தில். இந்த பதிப்பொருள் தரக்கூடிய பேரின்பத்தினை அனுபவிப்பதற்கு உரிய உயிர்களை பற்றி எடுத்துக்கொள்ளும். ஆகையினாலே இன்றைய அதிகாரத்திற்கும் இந்த அதிகாரத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து தலைவனை பற்றி சொன்னார். அடுத்த அந்த தலைவனை சார்ந்து அவன் தருகின்ற இன்பத்தை அடையக்கூடிய உயிர்களை பற்றி சொல்கின்றார். அதாவது பலவாய உயிர்களது முறைமை உயிர் அவை நிலை என்ற அதிகாரத்திற்கு நிரம்பலகை தேசிகர் விளக்குகின்றார். உயிர் அவை நிலை அகுதாவது பலவாய உயிர்களது முறைமை, இதனை பன்மை வாசகப்படுத்திய அதனால் 11 என்பது தானே கொண்டு கிடந்தது. உயிரவை என்று சொன்னதனாலே உயிர்கள் பல என்பது பெறப்பட்டது. ஆகையினாலே போன பாடலே சொன்ன 11 பதியின் இயல்பு கூறி பசுக்கள் இயல்பு கூறிற்று ஆகலான் மேல அதிகாரத்தினோடு இதற்கு இயைபுடைத்து எனக் கொள்க என்று கூறிய உரையாசிரியர் உயிர்களுடைய பல்வேறு பெயர்களை சொல்கின்றார். சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலே, ஆகமங்களிலே, அவற்றின் வழிவந்த நூல்களிலே உயிர்களுக்கு பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. பசு, சேதனன், புற்களன், சீவன், அணு, ஆன்மா என்பன ஒரு பொருட்கிழவி. முதற் குரட்பாவிலே உயிர்களை பற்றி சொல்லும் பொழுது, எப்படி அரசன் ஓரிடத்திலே இருக்க அவனுடைய ஆணையானது அவனுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட தேசம் எங்கும் அவனுடைய ஆணை செல்வது போல, உயிர் அவை நிலை என்ற அந்த அதிகார தலைப்பு மேலே இருக்க அந்த உயிர் அவை நிலை என்ற அந்த அதிகாரத்திற்கு உரிய செய்திகள் 10 குரட்பாக்களிலும் பரவி கிடக்கின்றன. இந்த உயிரவை நிலை என்பது அதிகாரம் என்றால் அதுல வர்ற ஒவ்வொரு குரட்பாவும் உயிர்களை பற்றி தான் விளக்கி சொல்லும். அந்த இயல்பு சிறிதும் மாறாமல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் சிறப்பாக வைத்தது. முதல் குரட்பா என்ன சொல்கிறது என்றால், உயிர்கள் எண்ணற்றவை என்ற சைவ சித்தாந்த கருத்தை எடுத்துச் சொல்கின்றது. உயிர்கள் எண்ணற்றவை, பதிப்பொருள் ஒன்றுதான், ஆனால் பசுவாகிய உயிர்கள் எண்ணற்றவை, எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய உயிர்கள் இருக்கின்றன. ஆகையினாலே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்று கூறியது. உயிர்கள்னு சொல்லும் பொழுது அந்த உயிர் என்ற சொல்லை நேரடியாக சொல்லவில்லை, துறந்தோர் துறப்போர் தொகை என்று சொன்னார். துறந்தோர் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை துறந்து இறைவனுடைய திருவடியை எய்தியவர்கள், அதாவது முத்தி பெற்றவர்கள். துறப்போர் என்றால் முத்தினை பெறுவதற்கு உரியவர்கள், இன்னும் முத்தி பெறவில்லை, பிறவியிலே இருக்கின்றார்கள், முத்தி பெறவில்லை. ஆகவே முத்தி பெறாதவர்கள் என்று சொல்லாமல் முத்தி பெற இருப்பவர்கள் என்று சொல்லிய அந்த பாங்கு மிகவும் உணர்ந்து போற்றுதற்குரியதா. முத்தி பெற்றவர்களை துறந்தோர் என்று சொல்கிறார். துறப்போர் என்று சொல்லும் பொழுது இவர்களும் இந்த பிறவியை கடந்து முத்தி பெறுவார்கள் என்று சொல்வதன் மூலம் இன்னும் பெறவில்லை என்பதை குறிப்பாக உணர்வித்தார். ஆகவே துறந்தோர் துறப்போர் தொகை, முத்தி பெற்ற உயிர்கள், முத்தி பெற இருக்கின்ற உயிர்கள், இந்த உயிர்களுடைய தொகை எண்ணிக்கையானது எப்படிப்பட்டது என்றால், பிறந்த நாள் மேலும் பிறக்க நாள் போலும். எத்தனையோ உயிர்கள் பிறவியிலே வாழ்கின்றனவே, இவை எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கும் இதுவரைக்கும் அதையும் எண்ணி சொல்ல முடியாது. இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்கப் போகின்றதோ அதையும் சொல்ல முடியாது. ஆகவே எப்படி இவைனா எண்ணி சொல்ல முடியாதோ அதுபோல உயிர்களின் எண்ணிக்கையும் எண்ணி சொல்லக்கூடிய அளவிலே இல்லை என்று சிறப்பாக கூறும் வள்ளுவரும் கூறுவார். துறந்தோர் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தோரை எண்ணிக்கொண்டற்று என்று சொல்வார். துறவிகளுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் உலகத்திலே பிறந்து இறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கணக்கெடுத்து சொல்ல முடியுமா? அது மாதிரி. அதே போல இங்கே சொன்னார், நாம பிறவி எடுத்த காலத்தையும் பிறவி எடுக்க இருக்கின்ற காலத்தையும் சொல்ல முடியுமா? எழுகடர் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். கடற்கரையில் உள்ள மண்ணை ஒவ்வொரு துகளா எண்ணி சொல்ல முடியாது, அதை விட அதிகம் அடியன் எடுத்த பிறப்புகள் என்று அருணகிரி பெருமான் சொல்ல. அதுபோல எடுத்த பிறவிகளையும் எடுக்க இருக்கின்ற பிறவிகளும் எப்படி எண்ணி நடங்காததாக இருக்கின்றனவோ அதுபோல உயிர்களும் எண்ணி சொல்ல முடியாது. உயிர்களுடைய உயிர்கள் எண்ணற்றவை என்பதை அந்த உயிர்கள் எடுக்கிற பிறவையே எடுத்துக்காட்டா சொல்லி சொல்லியிருக்கிற பாங்கு மிக சிறப்பானது. நான் கவிநயம் கவிநயம் கூட தத்துவ கருத்தரை கூட கவிநயத்துக்குன்னு இதெல்லாம் படிக்காம கவிநயம் வேண்டும்னு எதெல்லாமோ காலத்தை போக்கிட வேண்டாம். எல்லா கவிநயமும் இங்கேயும் இருக்கின்றது என்று காட்டுகிறேன். ஆக இப்படி எண்ணற்ற உயிர்களாக இருக்கின்றனவே இந்த எண்ணற்ற உயிர்கள் மூன்று வகைப்படும் என்று அடுத்தார் போல சொல்கின்றார். எப்படி மூன்று வகையாக இருக்கின்றார்கள்? திரிமலத்தார் ஒன்றதனை சென்றார்கள் அன்றி ஒரு மலத்தாராயும் உலர். அதாவது இந்த உயிர்கள் எப்படி மூவகைப்படுகின்றனர் என்று சொன்னால், திரிமலத்தார் அதாவது மும்மலம் உடையவர்கள், ஒன்று அதனை சென்றார்கள், இந்த மும்மலத்தில் ஒரு மலம் நீங்கியவர்கள், அப்ப இருமலம் உடையவர்கள் பொருள். அன்றி ஒரு மலத்தாராயும் உலர், அவை மட்டுமே இல்லாமல் ஒருமலம் உடையோர் என்றும் இருக்கின்றார்கள். உயிர்கள் எண்ணற்றவை, ஆனால் மூன்று வகைக்குள்ளே எல்லா உயிர்களும் அடங்கி விடுகின்றன. இன்னும் மூன்று வகை என்று சொன்னால், மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமலமுடையோர். மும்மலமுடையோர் தான் திருமலத்தார் என்று சொன்னார். இருமலமுடையவர்களே ஒன்று அதனை சென்றார்கள், அதாவது மும்மலங்கள்ல ஒரு மலம் நீங்கியவர்கள். அன்றி ஒருமலத்தாராயும் உலர், அது மட்டுமே அன்றி ஒரே ஒரு மலம் மட்டும் உடையவர்கள் என்று இவ்வாறு மூன்று வகையாக இருக்கின்றார்கள் என்று கூறினார். இப்படி மூன்று வகையாக உயிர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்போ அந்த மும்மலமுடையவர்கள் சரி, அவர்களுக்கு மூன்று மலமுமே உள்ளது. இருமலமுடையவர்களுக்கு எந்த மலம் நீங்கி இருக்கின்றது? ஒருமலமுடையவர்களுக்கு எந்த இரண்டு மலங்கள் நீங்கி இருக்கின்றன என்பது தெரிய வேண்டும் அல்லவா? அதைத்தான் அடுத்த பாடலே சொல்கிறார். மூன்று திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள். ஆணவம் என்ற சொல்லாட்சியை நேரடியாக பயன்படுத்தாமல் அதனை அதற்கு ஒத்த சொல்லாட்சிகளை கொண்டு விளக்குவது இந்த நூலாசிரியருடைய தனிச்சிறப்பு. மூன்று திறத்துள்ளாரும், அதாவது ஒருமலமுடையார், இருமலமுடையார், மும்மலமுடையார் என்ற அந்த மூன்று வகையில் உள்ளவர்களும் மூலமலத்து உள்ளார்கள். மூலமலமாகிய ஆணவ மலச்சார்பை உடையவர்கள். ஆகவே எந்த ஆன்மாவுக்கும் ஆணவ மலச்சார்பு நீங்கி இருக்கல. யாருக்கு? பெத்தான்மாக்கள். நீங்க இருந்தா அது முக்கிய முக்கிய நிலையில் இருக்கிறதுல பொருள். ஆணவம் இல்லைன்னா வேற எந்த மலமுமே இருக்காது. ஆகவே மலச்சார்புடைய ஆன்மாக்களுக்கு ஆணவ மலம் நீங்கி இருப்பதில்லை, ஆணவ மலம் நிச்சயமாகும். அப்ப இருமலமுடையோருக்கு ஆணவமும் கண்மமும் உள்ளது, மாயை தான் நீங்கி இருக்கின்றது, மாயை மலம் தான். ஒருமலமுடையோருக்கு கண்மமும் மாயை நீங்கி இருக்கின்றது, ஆணவம் உள்ளது. ஆகவே மூவகை ஆன்மாக்களும் மூலமலமாகிய ஆணவ மலச்சார்பினை உடையவர்கள். தோன்றலர் தொத்துள்ளார் துணை, தொத்துள்ளார் துணை தோன்றலர், அதாவது துணை உள்ளார் தொத்து தோன்றலர் என்று கொள்ள வேண்டும். துணை என்பது இங்கு மாயாமலத்தை குறித்தது. மாயாமல சார்பு உடையவர்களுக்கு ஆணவமல பந்தம் இருப்பதே அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அப்ப இருமலமுடையோர் ஒருமலமுடையோர்லாம் சிறந்த பக்குவிகள். தமக்கு ஆணவமல தடை உள்ளது என்பதை நன்கு உணர்ந்தவர்கள். தடையை உணர்ந்ததுனால அதிலிருந்து நீங்குவதற்குண்டான முயற்சிகள் அவர்கள் மிகவும் ஆர்வமாக ஈடுபடுவார்கள். ஆனா மும்மலமுடைய சகலாத்மாக்களாகிய நாமெல்லாம் இந்த மூன்றாவது மூலமாகிய மாயாமல சார்பினால உலகத்தையே பார்த்து மகிழ்ந்துட்டு இருக்க முடியும். நம்மிடம் ஆணவ மலமாகிய ஒரு தடை உள்ளது, அது நமக்கு பெரும் தடை என்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படவில்லை. துணை உள்ளார் தொத்து தோன்றலர், துணை என்பது மாயாமலம், மாயாமல சார்பு உடையவர்கள் தொத்து தோன்றலர், தம்மை தொத்தி இருக்கின்ற அந்த ஆணவ மல சார்பினை தோன்றலர் உணராமல் இருக்கின்றார்கள். இம்மூன்று திறத்து ஆன்மாக்களும் மூலமலமாகிய ஆணவத்தால் பிணிக்கப்பட்டவர்களே, அவர்கள் மாயை என்னும் துணையினை உடைய சகலர் தாம் கட்டுற்றவர் என்னும் தன்மை தமக்கு தெரிதல் இலர், தாம் ஆணவமாகிய மூலமலம் உடையவர்கள் என்று இந்த மும்மலமுடைய ஆன்மாக்கள் உணர்வதில்லை. அந்த மாயையின் மயக்கத்தில் அப்படியே இருக்கின்றார்கள் என்று கூறினார். வேறு மாதிரியாக கூட்டி சொல்வார்களும் இருக்கின்றார்கள். இனி அடுத்த பாடலே சொல்கின்றார்கள், சரி இப்படி ஆன்மாக்கள் எண்ணற்றவை, அவை மூன்று வகையாக இருக்கின்றார்கள். ஆணவம் கண்மம் ஆகிய இந்த மும்மனம் உடையவர்கள் இவர்கள் சகலர். ஆணவம் கண்மம் என்ற இருமனம் மட்டுமே உடையவர்கள் இவர்கள் பிரளயாகலர். ஆணவமனம் என்ற ஒரு மனம் மட்டுமே உடையவர்கள் விஞ்ஞானகலர். சரி, எண்ணற்ற ஆன்மாக்களும் இப்படி மூன்று வகையிலே சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர் இருக்கின்றார்கள். சரி, இந்த ஆன்மாக்களுக்கு அறிவு உள்ளதா, செயல் திறன் உள்ளதா என்று அடுத்தார் போல ஐயங்கள் எழுகின்றன. அந்த ஆன்மாக்களுடைய செயல் திறன் எப்படிப்பட்டது? இவை தாமே செயல்படக்கூடியவையா? என்ன சிவபெருமான பற்றி சொல்லும் போது எவையும் ஆக்கி அழித்து ஆசுடன் அடங்க போக்குகின்றான்னு, எல்லா உலகங்களையும் தோற்றுவித்து காத்து ஒடுக்கக்கூடிய பெருந்தொழிலை செய்கின்ற அளவிற்கு பேராற்றல் பொருந்தியவன் சிவபெருமானை சொன்னாரே போன அதிகாரத்தில். சிவபெருமான் அப்படிப்பட்ட செயல்வன்மை உடையவனாக இருக்கின்றான். இந்த அதிகாரத்தில் சொல்கின்ற உயிர்கள், இந்த உயிர்களுடைய செயல்திறன் எப்படிப்பட்டது? மனித உயிர்களை வைத்துக் கொண்டு சிறப்பாக நாம சொல்றோம், என்னெல்லாம் சாதிச்சாங்க மனிதன், அவன் சாதிப்பதற்கு என்ன இருக்கின்றது? எல்லை வரம்புகளை எல்லாம் தாண்டி கொண்டு தன்னுடைய சாதனைகளுக்கு எந்த எல்லையே இல்லை, முடிவே இல்லை, எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னா பேசுறது என்ன? இறந்தவனை தான் உயிர்ப்பிக்க வைக்க முடியல, வேற எல்லாம் செஞ்சாச்சு, அதையும் செய்யும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு வரணும். ஆனா நம்முடைய பரம சிவஞானி ஆகிய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் உயிர்களுடைய செயல்வன்மைக்கு அருமையாக ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார்கள். இந்த 14வது குறட்பாவில் உயிர்களுக்கு செயல்திறனா ரொம்ப வேடிக்கையா இருக்கின்றது என்று சொல்கின்றார். கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் திண்டிரலுக்கு என்னோ செயல். உயிர்களுக்கு செயல் ஒன்று இருக்கின்றதா? உயிர்களை திண்டிரல் என்று சொன்ன, திண்திரல் என்று சொன்னால் உறுதியான வெற்றியினர். திண்திரல்னா உறுதியான வெற்றி. இந்த இடத்துல அது அப்படிப்பட்ட உறுதியான வெற்றி சிறப்பை உடைய உயிர் அப்படின்னு அந்த நன்மொழி தொகையா வரும். தேன்மொழி வந்தால் அப்படின்னு சொல்றோம். அப்ப தேன்மொழிங்கிறது தேனை போன்ற இனிமையான குரல் தான் அர்த்தம். ஆனா தேன்மொழி வந்தாள்னு சொல்றதுனால என்ன அர்த்தம் வந்துருது? தேனை போல இனிமையாக மொழி பேசக்கூடியவள் வந்தாள் அப்படின்னு அந்த குரல் வந்துருது. அத மாதிரி திண்டிரல் அப்படின்னு சொன்னா அது சிறந்த வெற்றின்னு தான் அதுக்கு நேர்பொருள். ஆனா இங்க பாட்டில் வந்து சிறந்த வெற்றி பாட்டினை உடைய உயிர், சிறந்த வெற்றியினை உடைய உயிர், இது இகழ்ச்சியாக சொன்னது. நாமெல்லாம் உயிர் சாதிக்கின்றது வெற்றி பெறுகிறது சொல்றோமே, அதனால இகழ்ச்சியாக சொல்கின்றார். உறுதியான வெற்றியினை உடைய உயிர்களுக்கு செயல் உடையது, செயல்திறன் உடையது சொல்றீங்களே, அது எப்படி பொருந்தும்? கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கிடும். நனவு நிலையிலே தான் பலகாலம் அறிந்து வந்த பொருள்களை கனவில் காணும் பொழுது முரண்பட காணுகின்றன இந்த உயிர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொருளை பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு பொருளை பார்த்தேன், மிருகங்கள் பறந்தனன்னு பார்த்தேன். ஒருத்தன் சொல்றான் வானம் கீழையும் பூமி மேலையும் இருக்கு அப்படி கனவு கண்டான். ஆக அன்றாடம் பார்த்து வருகின்ற பொருள்களையே அவற்றின் இயல்புக்கு மாறாக கனவிலே பார்த்து கலங்கி வருகின்ற இந்த உயிர்களுக்கு, இந்த சிறந்த வெற்றியினை உடைய உயிர்களுக்கு இன்று இகழ்ச்சியாக சொல்கின்றார். இவர்களுக்கு என்ன செயல்வன்மை இருக்க முடியும்? அப்ப நனவில் கருவிகள் எல்லாம் சரியா வேலை செய்தன, அதனால ஒழுங்கா அறிஞ்சான். கனவுல கொஞ்சம் செயல்படக்கூடிய கருவிகள் குறைஞ்சு போன உடனே எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக காண்கின்றான். அப்ப இவன் சார்ந்திருக்கின்ற கருவிகள் ஒழுங்கா இருந்தா இவனுக்கு அறிவு விளங்கும், செயல் விளங்கும். ஆகவே இவன் சுதந்திரமான செயல்திறனை உடையவன் அல்ல. அப்ப இவனுக்கு கருவிகளை தந்தவன் யார்? அவனுக்கல்லதான் அந்த சிறப்பு. ஆகையினாலே நாம வந்து பிறவி எடுத்ததன் வரலாறு என்ன? ஒருவன் நமக்கு இந்த பிறவியை வழங்காவிட்டால் முதல் இந்த பிறவிக்குள்ள நம்ம வந்திருக்க முடியுமா? நாம பிறந்திருக்கின்றோம், வளர்ந்து வருகின்றோம், இப்படித்தான் பலரும் பிறந்து வளர்ந்து வருகின்றார்கள் என்ற இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கே நமக்கு பல ஆண்டுகள் செலவழித்து விடுகின்றன. ஆகையினாலே இந்த பிறவிக்குள் நாம திட்டமிட்டு நுழையவில்லை. ஒருவன் கருணையோடு வழங்கியிருப்பதனாலே இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த உடல், இந்த உடலில் உள்ள கருவிகள் எல்லாம் அவையெல்லாம் இருந்து விட்டு போகட்டும் நம்ம அனுமதிச்சதுனால வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோம். நாமளும் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நானாகவே சுதந்திரமாக செஞ்சேன், யாருடைய துணையும் எனக்கு இல்லை, இறைவன் அதெல்லாம் நான் ஏத்துக்கிட தேரில்லை, எல்லாம் நான் செய்ததுதான் சொன்னால், உன் கருவிகள் கொஞ்சம் தம்முடைய செயல் திறனை குன்றினால் நனவுல பார்த்ததே கனவுல வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், இல்ல கருவிகள் இன்னும் பழுதுபட்டா நனவு நிலையே என்னாவா பைத்தியம் முடிச்ச நிலையை அடையும். எத்தனையோ சாதனையாளர்கள் எப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் அடைந்திருக்கின்றார்கள். அப்படியே அடையாமல் இருந்தாலும் அவர்களும் இறுதியிலே இறப்பு என்ற ஒன்றை தான் அடைகின்றார்கள். அதுக்கப்புறம் யாரு என்ன பிறவி யாருக்கு தெரியும்? ஆகையினாலே இந்த எண்ணற்ற உயிர்கள் மூவகைப்படுகின்றன. அவை எப்படி இருக்கின்றன என்றால், தானாக செயல்படக்கூடிய செயல்திறன் இல்லாதவை. மேலும் இவை அறிவுடையவையா? தானாக அறியக்கூடிய அறிவாது இருக்கா? அதுவும் இல்லைன்னா அது ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா அதை அருமையாக விளக்குகின்றார்கள். தானாக அறியும் அறிவு உயிர்களுக்கு இருந்தால் ஏன் இந்த உயிர்கள் பொறிகளின் துணை கொண்டு அறிய வேண்டும்? கண்ணு வேண்டாம், மூக்கு வேண்டாம், வாய் வேண்டாம், ஐம்பொறிகள் எதுவும் வேண்டாம், இது வந்து உயிராக அறியட்டுமே. அப்ப தன்னுடைய அறிவுக்கு பொறிகளை சார்ந்திருக்கின்றன. அந்த பொறிகள் சரியாக செம்மையாக இருந்தால்தான் அந்த அறிவு அந்த உயிருக்கு ஏற்படுகின்றது. கண் செம்மையா இருக்கணும், அப்பதான் காட்சி அறிவு உயிர்களுக்கு ஒழுங்காக நடக்கும். காது செம்மையாக இருந்தால்தான் கேள்வி அறிவு.
இன்றைய சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையாக திருவருட்பயனிலே இரண்டாம் அதிகாரமாகிய உயிரவை நிலையிலே தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய குரட்பாக்களை சிந்திப்பதற்கு குருவருள் பாலித்துள்ளது. உயிரவை நிலை என்ற இந்த இரண்டாம் அதிகாரம் முதல் அதிகாரமாகிய பதிமுது நிலையை தொடர்ந்து வருவது. முதல் அதிகாரத்திலே பதிமுது நிலை என்ற தலைப்பிற்கு நங்க பதியினுடைய மேன்மையான இயல்புகளை எல்லாம் எடுத்துரைத்தார். இந்த இரண்டாம் அதிகாரத்திலே உயிரவை நிலை என்ற தலைப்பின் மூலம் உயிரவை என்ற அவை என்பதை பகுதிப்பொருள் ரீதியாக கொடுத்ததன் மூலம் உயிர்கள் பல என்ற உண்மையை தலைப்பின் மூலமே பெற வைத்தார். இந்த சைவ சித்தாந்தத்திலே பதியாகிய இறைவன் ஒருவன், ஆனால் பசுக்களாகிய உயிர்கள் பல, எண்ணி சொல்ல முடியாத அளவிற்கு பல, எண்ணிறந்தன என்று சொல்வார்கள். அந்த தலைப்பின் மூலமாக உய்த்து உணர்ந்து கொள்ளும்படி வைத்த ஆசிரியர் முதற்குரட்பாவிலே வெளிப்படையாகவே உண்மையை சொல்லி அருள்கின்றார். எப்படி என்றால், நாமெல்லாம் இதுகாரும் எத்தனை நாட்கள், எத்தனை காலம் நாம் பிறந்திருக்கின்றோம், எத்தனை காலம் நாம் இறந்திருக்கின்றோம், நாம் பிறந்த காலங்களையும் இறந்த காலங்களையும் எண்ணி சொல்ல முடியாது. ஏனென்றால் அத்தனை அத்தனை பிறவிகள் எடுத்திருக்கின்றோம், ஏராளமான பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்று மணிவாச பெருமான் பல பிறவிகளையும் சொல்வார்கள். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரி பெருமானும் சொல்வார்கள். கடற்கரையிலே உள்ள மண் துகள்களை கூட எண்ணி சொல்லிவிடலாம், அடியனுடைய பிறவிகள் எத்தனை என்று சொல்ல முடியாது என்பார். அத்தனை பிறவிகள், ஏராளமான பிறவிகள் எடுத்துள்ளோம். ஆகவே பிறப்பு உண்டு என்றாலே இறப்பும் உண்டு. ஆகையினாலே நாம் பிறந்த காலத்தையும் இறந்த காலத்தையும் எப்படி கணக்கிட்டு சொல்ல முடியாது? இறந்த பிறகு மீண்டும் எத்தனை எத்தனை பிறவிகள் எடுப்போம் என்றும் சொல்ல முடியாது. அதுபோல முத்தி அடைந்த ஆன்மாக்களையும் எண்ணி சொல்ல முடியாது. முத்தி அடையாமல் பெத்த நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் எண்ணி சொல்ல முடியாது. ஆகவே உயிர்கள் எண்ணற்றவை என்று கூறினார். இரண்டாவது குரட்பாவிலே அந்த எண்ணற்ற உயிர்கள் எல்லாம் மூன்று வகையாக இருக்கின்றார்கள். மும்மலமுடையோர், இருமலமுடையோர், ஒருமலமுடையோர் என்ற உண்மையை கூறினார். அதையும் பார்த்தோம். திரிமலத்தார் ஒன்று அதனை சென்றார்கள் அன்றி ஒருமலத்தார் ஆயும் உலர் என்று சொன்னார். இந்த இரண்டாவது குரட்பாவிலே உயிர்களின் வகையை சொல்லும் போது மும்மலமுடையவர்கள், அதிலே ஒருமலம் குறைந்தவர்கள், அப்புறம் ஒருமலம் மட்டுமே உடையவர்கள் என்றுதான் வகையை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த மும்மலமுடையவர்கள் என்றால் அவர்களுக்கு என்னென்ன மலங்கள் உள்ளன, இருமலமுடையவர்கள் என்றால் என்னென்ன மலங்கள் உள்ளன என்பதை மூன்றாவது குரட்பாவில் தான் நமக்கு தெளிவாக்குகின்றார் ஆசிரியர். மூன்று தினத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள், மூவகை உயிர்கள் என்று சொன்னோமே, இந்த மூவகை உயிர்களை விஞ்ஞானாகலர், பிரளயாகலர், சகலர் என்று குறிப்பிடுவர். ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. உரைதரும் இப்பசுவர்க்கம் உணரின் மூன்றாம் உயரும் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர், நிறையின் மலம், மலம் கண்மம், மலங்கண்மம் மாயை என்று சித்தியார் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அதற்கு நங்க இங்கே திருவருட்பயன் ஆசிரியரும் தெரிவித்துள்ளார்கள், மூவகை ஆன்மாக்களுக்குமே ஆணவ மலம் உள்ளது. ஏனென்றால் அதுதான் மூலமலம். ஏனைய இரண்டு மலங்களுக்கும் காரணமாக இருப்பது ஆணவ மலம். ஆகவே ஒரு மலம் உடைய ஆன்மாக்களுக்கு ஆணவ மலம் இல்லாமல் கண்மமலமோ அன்றி மாயாமலமோ மாத்திரம் இருப்பதற்கு வழியில்லை. ஆணவம் இல்லை என்றால் கண்மமாயைகள் இருப்பதற்கு வழியே இல்லை. ஆனவன் தான் மூலமடம். அதுதான் அருமையாக சொன்னார்கள், மூவகை ஆன்மாக்களுக்குமே மூலமடமாகிய ஆணவ மடம் உண்டு. சரி, ஆனால் இந்த மும்மடம் உடைய ஆன்மாக்கள் இருக்கின்றார்களே, ஆணவம் கண்மம் மாயை, ஆணவத்தோடு கண்மம் மாயை என்று மேலும் இரு மடங்கள் கொண்டு மும்மடம் உடையோராக திகழ்கின்ற ஆன்மாக்கள் தம்மை பிடித்திருக்கின்ற அந்த ஆணவ பந்தத்தையே அறிய மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். தோன்றலர் தொத்துள்ளார் துணை என்று குறிப்பிட்டார். அதாவது துணை உள்ளார் தொத்து தோன்றலர் என்று நாம் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். துணை என்பது ஆணவம், துணை என்பது மாயாமலத்தை குறித்தது. மாயாமல சார்புடைய சகலான்மாக்கள் என்ன, மாயாமலம் உடையவர்கள் தானே மும்மலம் உடையவர்கள். அந்த மாயாமலமாகிய துணை உடைய சகலர்கள் எதை உணரமாட்டார்களாம், தொத்து உள்ளார் தோன்றலர், தொத்து தோன்றலர். தொத்து என்பது இந்த தொத்து இருக்கின்றதுன்னு சொல்வார்கள். மாதிரி உயிரின் அறிவோடு அப்படியே அந்த உயிரின் அறிவை பற்றி அந்த உயிரின் அறிவோடு இரவி கலந்து உயிரறிவை அடியோடு இழவொட்டாமல் தடுத்து நிற்கின்றதல்லவா ஆணவ மலம். ஆகையினாலே இந்த ஆணவ மலத்தை தொத்து என்று குறித்தார்கள். தொத்து தோன்றலர் என்றால் தொத்தாகிய அந்த ஆணவ மலத்தை அறிந்திலர். மாயை என்னும் துணையினை உடைய சகலர் தம்மிடம் உள்ள தொத்தாகிய அந்த மலபந்தத்தை அறிந்திருக்க மாட்டார்கள். எனவே ஏனைய இருவரும் தமக்கு மலபந்தம் உண்டு என்பதை அறிந்தவர்கள் யாரெல்லாம் என்றால் பிரளயாகலர், விஞ்ஞானகலர். இருமலமுடைய பிரளயாகலர் தமக்குரிய ஆணவ மலச்சார்பை அறிந்திருப்பவர்கள், ஒருமலமுடைய விஞ்ஞானகலரும் தமக்குரிய ஆணவ மலச்சார்பை அறிந்திருப்பவர்கள். ஆனால் மும்மலமுடைய சகலர்களுக்கு தமக்கு ஆணவ மலச்சார்பு உள்ளது என்பதே தெரியாது. ஆகவே அந்த அரிய செய்தி இந்த குரட்பாவையே சொல்லப்பட்டது. உரையாசிரியர் நிரம்பலிங்க தேசிகர் இவ்வாறு இதற்கு பொருள் கூறியிருக்கின்றார்கள். இனி அடுத்த குரட்பாவிலே இந்த உயிர்களுக்கு என்று சுதந்திரமாக செயல் உண்டா, அதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் தாமாகவே அந்த செயலை செய்யுமா என்று ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டு அதற்கு விடை பகர்வதாக அமைந்துள்ளது அடுத்த கேள்வி, அடுத்த குரட்பா. அதை மிகவும் நகைச்சுவையாக தெரிவித்து குரட்பாவுக்கென்றே குரல் வென்பாவிற்கென்றே ஒரு தனிச்சிறப்பு, நம்மிடம் கேள்வி கேட்டு உன் விடையை வரவழைத்தல், நகைச்சுவையாக கூறி உண்மையை உணர வைத்தல், திருக்குறளுக்கு உலகியல் சொன்ன திருக்குறளுக்கு எத்தனை புகழும் சிறப்பும் உண்டோ அத்தனை புகழும் சிறப்பும் இந்த வீடுவேற்று நூல் என்ற முறையிலே திருவருட்பயனுக்கும் உள்ளது. மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆன்மாவுக்கு சுதந்திரமாக செயல் உள்ளதா என்றால், அருமையாக சொன்னார்கள், நனவில் கண்ட ஒரு காட்சியை கனவில் உள்ளபடி காணக்கூடிய வல்லமை கூட அந்த ஆன்மாக்களுக்கு. நனவிலே கண்டவற்றை தான் கனவில் காண்கின்றது, ஆனால் நனவில் கண்டது போல தெளிவாக காணாமல் கனவில் எப்படியெல்லாமோ குழப்பமாக காண்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட திண்ணிய வெற்றியை உடைய ஆன்மாக்களுக்கு செயல் உடைத்து என்பது எவ்வாறு என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். ஆன்மாக்களை திண்டிரல் என்று குறிப்பிட்டார். திண்திரல், அதாவது திண்மையான வெற்றி, திண்மையான வீரம், திண்மையான வெற்றி என்று சொல்லலாம். திண்மையான வெற்றி என்பது அப்படிப்பட்ட வெற்றியுடைய உயிர்கள் என்று உயிர்களை குறித்தது. இதைத்தான் அன்மொழி தொகை என்று இலக்கணத்திலே சொல்வார்கள். உதாரணமாக தேன்மொழி வந்தாள் என்று சொல்கின்றோம். தேன்மொழி என்பது உண்மையில் தேனை போன்ற சொல், தேனை போன்ற பேச்சு என்றுதான் அர்த்தம் கொடுக்கும் நேரடியாக பார்த்தா. ஆனால் தேன்மொழி வந்தாள்னு சொல்லும் பொழுது அப்படி தேனை போல மொழி பேசும் பெண் வந்தாள் என்று அங்கே பொருள் தந்துவிடுகின்றது. ஆகையினாலே தேன்மொழி என்பது அந்த தேன்மொழியினை குறிக்காமல் அப்படிப்பட்ட மொழியினை பேசக்கூடிய பெண்ணை குறித்து வருது. இப்படி வருவதான் அன்மொழி தொகைமாக. இப்ப கண்ணுதல் சொல்றாங்க சாமியர் திருமுறைகள், கண்ணுதல், அதாவது இதை நுதல் கண் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலிலே இருக்கின்ற கண், நெற்றியிலே இருக்கின்ற கண், அது இந்த கண்ணை குறிக்கவில்லை. அப்படி நெற்றியிலே கண்ணை உடைய பெருமான் என்று சிவபெருமானை குறித்தது. இப்படி வருவதெல்லாம் அன்மொழி தொகை என்று சொல்வார்கள். அது மாதிரி திண்டிரல் என்றால் திண்மையான வெற்றி, அந்த திண்மையான வெற்றியை உடைய உயிர்கள் என்று உயிர்களை குறித்தது. அதுவும் இகழ்ச்சி குறிப்பாகத்தான். உயிர்களுக்கு என்ன திண்மையான வெற்றி, நனவில் கண்டவற்றை கூட கனவில் ஒழுங்காக காண முடியவில்லை. எப்படி எப்படியாமோ கண்டு குழப்பம் அடைகின்றன. முடிந்த பிறகு கனவுதானா என்று அவர்கள் தெரிந்து கொள்கின்றன. ஆகையினாலே இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், உயிரானது தான் சார்ந்திருக்கின்ற அந்த கருவிகள், எத்தனை கருவிகள் தொழிற்படுமோ அந்த அளவுக்கு தான் உயிருக்கு வந்து அறிவோ செயலோ விளங்கும். நனவுல வந்து நிறைய கருவிகள் தொழிற்படுகின்றன நனவு நிலையிலே. ஆனால் உறங்கி கனவு காணும் பொழுது செயல்படக்கூடிய கருவிகளின் எண்ணிக்கை குறைந்து விடுகின்றது. நனவு அவத்தையில் தான் 35 கருவிகள் தொழிற்படும் சொல்வார்கள். கனவுல அதை விட குறைந்து விடுகின்றது கருவிகள். பல கருவிகள் தொழிற்படுவதில்லை கனவு காணும் போது. உதாரணமாக நம்முடைய ஐம்பொறிகள் தொழிற்படுவதில்லை, அது நமக்கு நல்லா வெளிப்படையா தெரியுது. மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்பொறிகளும் நனவு நிலையில் தான் தொழிற்படுகின்றன, கனவு நிலையிலே தொழிற்படுவதில்லை. இன்னும் பல அறிவுகள் விதமான தொழிற்படாமல் இருக்கின்றன. அப்போ அந்த கருவிகளுடைய சார்பு குறைஞ்ச உடனே அந்த உயிர்களுக்கு செயல்படக்கூடிய தன்மையும் ரொம்ப குறைந்து விடும். இதுதான் உயிர்களுடைய திண்மையான வெற்றி என்று இகழ்ச்சியாக சொன்னார். இப்படிப்பட்ட உயிர்களுக்கு சுதந்திரமாக சேருண்டா, அறிவுகளை சார்ந்தன்றி எதையும் செய்ய இயலாத உயிர்களுக்கு சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மை எவ்வாறு இருக்க முடியும் என்று அருமையாக கேட்டார். அடுத்த குரட்பாவிலே இன்னொரு கேள்வி, சரி சுதந்திரமான அறிவாவது உண்டா, செயல்படத்தான் முடியல, தானாக அறியுமா, எவரும் காட்ட வேண்டியதின்றி தானாகவே கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இந்த உயிர்களுக்கு உள்ளதா? ஆனால் அதையும் இகழ்ச்சி குறிப்போடு மிக அருமையாக கேட்டார்கள். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற என்றார்கள். அதாவது நாம் உலகியலிலே பார்க்கின்ற பார்வைக்கும் சைவ சித்தாந்த பார்வைக்கும் எத்தனை வேறுபாடு என்று பார்க்க. வேறுபாடு என்பது என்ன? சைவ சித்தாந்த பார்வை மெய்யானது, உலகியல் பார்வை போலியானது. அதுதான் வேறுபாடுன்னா அது அந்த எப்படிப்பட்ட வேறுபாடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான நோக்கு சைவ சித்தாந்தத்தில் தான், உலகியல் நோக்கு போலியான நோக்குதான். என்ன, மனிதன் எல்லாவற்றையும் எட்டி பிடித்து விட்டான், மானுடம் வெல்லும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது இவர்களே தன்னிச்சையாக செயல்பட்ட மாதிரி. இன்னும் எத்தனையோ சவால்களை எல்லா காலத்திலும் மனித சமுதாயத்திற்கு எத்தனையோ சவால்கள் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றன. அந்த சவால்களை எதிர்நோக்க வேண்டிய நிலையில்தான் இருக்கின்றன. உடைய அன்றிலிருந்து இன்று வரை எத்தனையோ வளர்ச்சிகளை மனித சமுதாயம் கண்டாலும் இந்த மனித சமுதாயத்திற்கு சாதிக்க வேண்டிய சவால்கள் எதுவும் இல்லைன்னு இந்த காலத்திலையும் சொல்ல முடியுமா? இந்த காலத்திலையும் சொல்ல முடியாது, எந்த காலத்திலையும் சொல்ல முடியாது. எப்பவும் சாதிக்க வேண்டிய சவால்களும் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. எதைவென்றார்கள், இறைவன் அருள் துணை இருந்தது என்றால் எதையாவது செய்வான். ஆனா இந்த இறைவன் அருள் துணையாக இருப்பதை அவன் அறிய மாட்டான். அது வருகின்ற அதிகாரங்கள் அருமையாக சொல்வார்கள். அருளது நிலையின் அதிகாரம் வரப்போகின்றது, அதிலே மிக அற்புதமாக சொல்வார். உயிர்களை வளர்த்து விடுவது போல திருவருள் தான். ஆனா அந்த திருவருளை அந்த உயிர்கள் அறியாமல் இருக்கின்றனவே, இது எப்படி இருக்கின்றது என்று பல ஓமைகளை அருமையாக சொல்ல இருக்கின்றார்கள். அங்கே பார்க்கின்றோம். இங்கே என்ன சொல்கின்றார்கள் என்றால், சரி திருவருள் எல்லாம் துணை செய்யாமல் உயிர்களே அறிகின்றன என்று கொண்டால் என்ன குற்றம் அப்படின்னு கேட்டால், அதுக்குத்தான் அருமையாக சொன்னார்கள், அப்படி தானாகவே அறியக்கூடிய தன்மை இந்த உயிர்களுக்கு இருக்குமே என்றால் இந்த உயிர்கள் ஏன் ஐம்பொறிகளை சார்ந்து அறிய வேண்டும்? திருவருள் இருக்கட்டும், ஐம்பொறிகளை சாராமல் அந்த உயிர்களால் அறிய முடியுமா என்று ஒரு வினா இருக்கு. உருவத்தை அறிய வேண்டும் என்றால் உயிர்கள் கண்ணை துணை கொள்ள வேண்டியுள்ளது. ஓசையை அறிய வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் எல்லாம் செவியினை துணை கொள்ள வேண்டியுள்ளது. எந்த பொறியாவது துணையாக கொள்ளாமல் இந்த உயிர்களுக்கு அறிவு விளங்குமா? இப்ப தானாகவே அறியக்கூடிய தன்மை உடைய அந்த உயிர்கள் என்றால் அவை பொறிகளின் துணையின்றி அறிய முடியுமா என்றால் முடியாது. எனவே பொறிகளின் துணையின்றி ஒன்றையும் அறிந்து கொள்ளாத இந்த உயிர்களுக்கு சித்துங்கிற பேரு ரொம்ப நன்றாக இருக்கின்றது என்று இகழ்ச்சி தோன்ற கேட்கின்றார் ஆசிரியர். அறிவு என்ற பெயர், அதாவது இந்த உயிரை சித்து என்று சொல்வது, நன்று அற, அதாவது அற நன்று என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அற நன்று, மிக நன்று. அற என்றால் மிக, மிகவும் ரொம்ப நல்லா இருக்குய்யா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, யாராவது பொருத்தம் இல்லாம ஏதாவது சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இகழ்ச்சி குறிப்பாக சொல்வது போல, பொறிகளின் துணையின்றி எதையுமே அறிய மாட்டாவா அந்த உயிர்கள், அப்படிப்பட்ட உயிர்களுக்கு சித்துங்கிற பேர் ரொம்ப அழகா இருக்கு என்று இகழ்ச்சி தோன்ற அருமையாக சொன்னார்கள். இதன் மூலம் விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்துகின்றார்கள். அப்ப பொறிகளை சார்ந்த பிறகுதான் நமக்கு அறிவு விளங்குகின்றது. அப்ப நாம பொறிகளை சார்ந்து அறிய முடியாது இல்லையா? ஏன்னா பொறிகளை சார்ந்த அப்புறம் தானே நமக்கே அறிவு விளங்குகின்றது. உலக அறிவு வெளியில இருக்கிற புலன்களை அப்பதான் நாம் அறியிறோம். பொறிகளை சாராம சிந்திச்சு சிந்தனை அறிவு நமக்கு விளங்குகின்றது என்றால் அது அந்த கதங்களை கொண்டு விளங்குகின்றது. அப்ப இந்த உடல் கருவிகளை சார்ந்தாதான் நமக்கு அறிவே விளங்குது. அப்ப இந்த உடல் கருவிகளை சார்வதற்கு முன்னால் நாம எதையுமே அறியாமல் தான் இருந்திருக்கோம். அப்ப அப்படி இருக்கின்ற நம்மையும் இந்த உடலையும் ஒருவன் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா உடலோடு சேர்ந்த பிறகுதான் நமக்கு அறிவு விளங்குகிறது. எனவே நாம தேடி உடலை சார முடியாது. உடலை நம்மையும் கூட்டி வைப்பதற்கு ஒருவன் வேண்டும் போன்ற உயரிய கருத்துக்களை எல்லாம் இந்த குரட்பாவின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார் ஆசிரியர். ஆகவே 14 குரட்பாவின் மூலமாக உயிர்களுக்கென்று சுதந்திரமான செயல் கிடையாது, இறைவன் செலுத்தினால்தான் உயிர்கள் செல்லும் என்ற கருத்தும், இந்த 15 குரட்பாவின் மூலமாக உயிர்கள் தாமே அறியக்கூடிய வல்லமை உடையன அல்ல, அப்படி தாமே அறியக்கூடியவை என்றால் பொறிகளின் துணையின்றி அவை அறிய வேண்டும். எனவே அவற்றை, அதாவது அந்த உயிர்களை, சித்து என்று சிறப்பித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற கருத்தை தெரிவித்தார்கள். அப்ப சில சமயவாதிகளுக்கு இது ஒரு வசதியாக போய்விடுகின்றது. என்னவென்றால், சிலருக்கு என்ன கொள்கை என்று சொன்னால், உயிருக்கு அறிவே கிடையாது, அறிவு என்ற அந்த குணமே உயிர்களுக்கு கிடையாது என்பது அவர் கொள்கை. நம்ம கொள்கை அதுவும் கிடையாது. அதுதான் நாம சைவ சித்தாந்தத்திலே நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது. நாம வந்து எதை மறுக்கின்றோம் என்றால், உயிர் அறிவுடைய பொருள் என்பதை மறுக்கவில்லை. உயிர்கள் அறிவுடையன. அறிவுடையனன்னு கண்ணோட்டத்தில் பார்த்தா சித்துப்பொருள்கள் தான். ஆனா அது என்னையா சித்துன்னு சொல்றதுல என்ன சிறப்பு இருக்கின்றதுன்னு சொன்னாங்க. சித்துப்பொருள்னாலும் அதை சித்துன்னு சிறப்பித்து சொல்வதில்லை. என்ன அப்படின்னு சொன்னால், தானா அறிவுடைய பொருளா இருந்தாலும் தானே அறியக்கூடிய அறிவு உயிர்களுக்கு இல்லை. சிவபெருமான் அறிவித்தால் தான் அறியும். அதுவும் உலகத்தை அறிவித்தால் தான் அறியக்கூடிய அளவிலே இருக்கின்றன உயிர்கள். சிவபெருமான் தன்னை அறிவித்தால் இந்த உயிர்களுக்கு சிவபெருமான் அருளிந்துணை கொண்டு சிவபெருமானை காணக்கூடிய வல்லமை இன்னும் வரவில்லை. அந்த பக்கம் வர என்ன பக்கம் இருக்கு? இப்போ சிவபெருமான் உடலை தந்து அந்த உடல் வாயிலாக உலகத்தை நமக்கு காட்டுகின்றார். அந்த உலகத்தை அறிந்து கொள்கிறோம். அந்த அளவுதான் சிவத்தை, சிவம் தன்னை உணர்த்தினால் கூட அதை உணரக்கூடிய, சிவமே தன்னை உணர்த்தினாலும் கூட சிவத்தை உணரக்கூடிய பக்குவம் வரவில்லை. எனவே உயிர்கள் அறிவிக்க அறிவன என்ற கருத்து கூறப்பட்டது. ஆனா இன்னும் சிலருடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, உயிர்களுக்கு அறிவு என்பதே கிடையாது, அதை நாம ஒத்துக்கலாம். ஏதோ உயிர்களை சித்து என்று சொல்வதை நாம இகழ்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால அப்ப நம்ம உயிர்களுக்கு அறிவே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம்னா இல்ல. அதான் சிலர் சொல்லுவாங்க, உயிர்களுக்கு அறிவு கிடையாது என்பது சில மருத்துவர் கொள்கை, அதையும் நாம மறுக்கின்றோம். அப்ப உயிர்களுக்கு அறிவு உள்ளது, அது திருவருளால் பொறிகளின் துணை கொண்டு விளக்கப்படுவது. அப்படி திருவருள் உயிர்களின் அறிவை விளக்காவிட்டால் உயிர்களின் அறிவு விளங்காது.